ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ. ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ரசம்ஹிதை, அதிலே நான்காவதான குமாரகண்டம், அத்தியாயம் 13 முதல் 17 வரை. சூதபுராணிகர் கூறுகிறார், தாரகனை வதைத்த முருகப்பெருமானது அற்புதமான சிறந்த கதையை கேட்டு மகிழ்ந்த நாரதர் பிரம்மதேவரிடம் மேலும் கேட்கலானார். நாரதர் கேட்கிறார், தேவதேவரே, சிவபெருமானை பற்றிய தத்துவங்களை அறிந்த அறிஞர் தாங்கள். படைக்கும் கடவுளே, அமுதத்திலும் இனிதான முருகப்பெருமானது திருக்கதையை இதுவரை கேட்டேன். இனி விநாயகப் பெருமானது உயர்ந்த சரித்திரத்தை கேட்க விரும்புகிறேன். மங்களுக்குள்ளும் மங்களங்களுக்குள்ளும் மங்களமான அவரது திரு அவதாரம், மங்களங்களுக்குள்ளும் மங்களமான அவரது திரு அவதாரம், திருவிளையாடல்கள் பற்றிய கதைகளை கூற வேண்டுகிறேன். நாரத முனிவர் இவ்வாறு வேண்டவே மனம் மகிழ்ந்த பிரம்மதேவர் சிவபெருமானை நினைந்த வண்ணம் கூறலானார். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, நவகிரகங்களில் ஒருவரான சனியின் பார்வையால் கணபதியினது தலை துண்டிக்கப்பட்டதும் பின் யானைத்தலை பொருத்தப்பட்டதுமான சரித்திரம் முன்பொரு கல்பகாலத்தில் நடந்தது என முன்பே நான் ஸ்ரீ கணபதியின் தோற்றத்தை பற்றி கூறியுள்ளேன். இப்பொழுது ஸ்வேதகல்பத்தில் நடந்த கணேசரது தோற்றத்தை பற்றி கூறுகிறேன். இந்த கல்பத்தில் தான் சிவபெருமான் கருணைக்கடல் ஆயினும் கணேசரது தலையை குய்தித்தார். முனிவரே, இதில் நீ ஐயமேதும் கொள்ள வேண்டாம். ஏனெனில் சிவபெருமான் நன்மையே செய்பவர், படைக்கும் கடவுள், அனைத்திற்கும் ஒரே தலைவர். சகுணரும், அதாவது குணம் கொண்டு விளங்குபவரும், நிர்குணரும், அதாவது முக்குணங்களை கடந்து நிற்பவரும் அவரே. அனைத்து உலகங்களின் தோற்றம், நிலை நின்று காத்தல், பின் அழித்தல் ஆகிய மூன்றும் அவரது திருவிளையாடல்களால் தான் நடக்கிறது. முனிவரே, இப்பொழுது இந்நிகழ்ச்சியை கவனமாக கேள். ஒரு சமயம் பார்வதி பிராட்டியின் தோழிகளான ஜெயையும் விஜயையும் பார்வதி பிராட்டியிடம் வந்து, தோழி, இங்குள்ள கணங்கள் அனைவரும் சிவபெருமான் உடையவர்கள். நம் பக்கலில் உள்ள நந்தியம் பெருமான், பிரிங்கி முனிவர் முதலியோரும் சிவபெருமானது கட்டளைப்படியே நட்பவர்கள். இதோ இங்குள்ள எண்ணிலடங்காத பிரமத கணங்களும் அவருடையதே. சிவபெருமானது கட்டளையை ஏற்று வாயிருப்புறத்தில் நிற்கிறார்கள். அவர்களும் நம்மை சேர்ந்தவர்கள்தான். ஆனால் நம்முடையவர் என்று ஒருவரும் இலர். நம் மனது அவர்களோடு அவ்வளவாக ஒட்டுவதில்லை. ஆகவே குற்றமற்றவளே, நமக்கென்று ஒரு கணத்தை தோற்றுவீங்கள் என வேண்டினர். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, தன் தோழிகள் இவ்வாறு கேட்கவே பிராட்டி, இதுவும் நன்மையானதுதான் என்றெண்ணி அவ்வாறே செய்ய மனம் கொண்டாள். ஒரு சமயம் பார்வதி பிராட்டி நீராடி கொண்டிருந்த போது சிவபெருமான் காவலுக்கு நின்றிருந்த நந்தியை மிரட்டிவிட்டு உள்ளே சென்றார். சிவபெருமான் வருவது கண்ட தேவி சட்டென்று எழுந்து நின்றாள். ஆனால் மிகவும் வெழுகினாள், வியப்பில் திடுக்கிட்டாள். அப்பொழுதுதான் தன் தோழிகள் கூறியது நன்மை அளிப்பதாக தோன்றியது. உடனே தனக்கெனவும் ஒரு பணியாள் தேவை என்று எண்ணினாள். அவன் நல்லவனாக, நன்மையே கருதுபவனாக, செயல் ஊக்கமும் திறனும் கொண்டவனாக, தன் கட்டளையை மட்டுமே நிறைவேற்றுபவனாக, அதிலிருந்து சிறிதும் சலிக்காதவனாக இருக்க வேண்டுமல்லவா? உடனே தன் திருமேனியில் பூசியிருந்த வஞ்சலில் இருந்து அனைத்து லட்சணங்களும் பொருந்திய உயிருள்ள ஓர் ஆடவனை படைத்தாள். அவனது திருமேனி முழுவதும் நல் இலக்கணங்கள் பொருந்திய முழு அழகு வடிவம், அகன்ற பரந்த திருமேனி, காண காண தவிட்டாதது, வீரத்தின் நிலைகள். அவனுக்கு பலப்பலமான நல்லாடைகள், பலப்பலவான ஆபரணங்கள் தந்து நல்லாசிகளும் வழங்கி, நீ என் மகன், என்னையே சேர்ந்தவன், உனக்கு சமமாக எனக்கு பிரியமானவர் இங்கு வேறு எவரும் இல்லை என்றும் கூறினாள். இதை கேட்ட கணேசன், தாயே, இன்று உங்களுக்கு என்ன காரியம் செய்ய வேண்டும்? நீங்கள் கூறுவது போல் அதை உடனே முடித்து வைப்பேன் என்று பதில் உரைத்தார். உடனே பார்வதி பிராட்டி, அப்பனே, நீ என் மகன், எனக்காகவே இருக்கிறாய். ஆகவே நான் கூறுவதை கேள். இன்று முதல் நீ என் வாயிற்காப்பாளனாக இரு. நல்மகனே, யார் வந்தாலும் சரி, அவர் யாராக இருந்தாலும் சரி, எங்கிருந்து வந்தாலும் சரி, அவர்கள் பிடிவாதமாக உள்ளே வர விழைந்தால் என் கட்டளையின்றி நீ அவர்களை உள்ளே வர அனுமதிக்காதே. குழந்தாய், இது சர்வசத்தியம் என்று கட்டளையிட்டாள். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, இவ்வாறு கூறிய பார்வதி தேவி கணபதியிடம் ஓர் உறுதியான தண்டத்தை அளித்தாள். கையில் தண்டமேந்தி நின்ற கணபதியைக் கண்டு பார்வதி தேவியே வியந்து மகிழ்ந்தாள். அன்போடு தன் மகனது கன்னத்தில் முத்தமிட்டு கருணையோடு அணைத்துக் கொண்டாள். பின் தண்டனேந்திய தன் மகனை வாயிற்காப்பானாக வாயிற்புறம் நிறுத்தினாள். மகனே நாரதா, பார்வதி புத்திரரான கணபதியும் தன் தாயின் நலன் கருதி கையில் தண்டமேந்தி வாயிற்புறம் காப்பாளராக நின்றார். பார்வதி பிராட்டி தன் மகனை வாயிற்காப்பாளனாக நிறுத்திவிட்டு தன் தோழிகளுடன் நீராடச் சென்றாள். இச்சமயத்தில் பல பல திருவிளையாடல்கள் புரியும் சிவபெருமான் மிகுந்த உற்சாகத்துடன் அங்கு வந்து சேர்ந்தார். கணேசருக்கு அவர் பார்வதி பதியான சிவபெருமான் என்பது தெரியாது. ஆகவே கணேசர், தேவரே, தாயின் கட்டளையின்றி தாங்கள் உள்ளே செல்லக்கூடாது. தாய் நீராடுகிறார், நீங்கள் எங்கே போக விரும்புகிறீர்கள்? இப்பொழுது இங்கிருந்து திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறி அவரை தடுப்பதற்காக கணேசர் தன் தண்டத்தை கையில் எடுத்தார். கணபதி செய்வதைக் கண்ட சிவபெருமார், மூடனே, நீ யாரை தடுக்கிறார்? அசடு, எனக்கு என்னை உனக்கு தெரியாதா? நான் தான் பரமசிவன், வேறு யாரும் அல்ல என்று கூறி சற்றே சினந்தார். பின் சிவபெருமானது சிவகணம் ஒருவர் அங்கு வந்து கணேசரை தடுத்து நிறுத்தி உண்மையை கூறி, குழந்தாய், சிவகணங்களில் ஒருவனான நான் தான் வாயிற் காப்பாளன். எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கும் சிவபெருமானது கட்டளைப்படி உன்னை தடுத்து நிறுத்தவே இங்கு வந்தேன். உன்னையும் சிவகணம் என்று நினைத்து உன்னை கொல்லவில்லை. இல்லையே, நீ முன்பே கொல்லப்பட்டிருப்பாய். ஆகவே நீயாகவே விலகியிரு, அதுதான் உனக்கு நலமாகும். உன் சாவை நீயே ஏன் வரவேற்கிறாய் என்று கூறி தடுத்தார். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, இவ்வளவு கூறியும் பார்வதி வைந்தன் சிறிதும் பயமின்றி சிவகணத்தை அதட்டிவிட்டு அங்கேயே நின்றிருந்தார். சிவகணங்கள் சிவபெருமானிடம் திரும்பிச் சென்று நடந்ததை கூறினர். அனைத்தையும் கேட்ட சிவபெருமான் சிவகணங்களை நோக்கி, கணங்களே, யாரவன் இவ்வளவு பிடிவாதமாக பகைவனைப் போல் உளறுகிறான்? இந்த புதிய வாயிற்காப்போனை உடனே பிடித்து தள்ளுங்கள். ஆண்மையற்றவர்கள் போல் என்னிடம் வந்து ஏன் இதை கூறுகிறீர்கள் என்று அதட்டி கூறினார். 64 திருவிளையாடல்கள் புரிந்த சிவபெருமான் இவ்வாறு கூறவே சிவகணங்கள் திரும்பவும் அங்கு செல்ல கணபதி அவர்களை தடுத்து நிறுத்தினார். இதை கண்ட சிவபெருமான் அவர்களிடம், நீங்கள் திரும்பச் சென்று அவன் யார், ஏன் இவ்வாறு செய்கிறான் என்பதை அறிந்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். அவர்களும், இறைவா, அவன் மலைமகளது மகனாம், வாயிற்காப்போனாக நிற்க வைக்கப்பட்டிருக்கிறானாம் என்று பதில் உரைத்தனர். இப்பொழுது இறைவன் ஓர் அற்புதமான திருவிளையாடல் புரியவும் தன் கணங்களின் செருக்கை அடக்கவும் மனம் கொண்டார். ஆகவே தேவர்களையும் தன் சிவகணங்களையும் கணேசரோடு போரிடச் செய்தார். ஆனால் எவராலும் கணபதியை வெற்றி கொள்ள முடியவில்லை. பின் முத்தரை சூலவேந்தி சிவபெருமானே அங்கு வந்தார். கணபதியும் தன் தாயை நினைக்க சக்தியான இறைவு அவருக்கு திரளை அளித்தாள். தேவர்கள் அனைவரும் சிவபெருமானது கட்சியில் இருந்தனர். பெரும் போர் தொடங்கியது. முடிவில் சிவனார் தன் சூலத்தால் கணபதியின் தலையை வெட்டி வீழ்த்தினார். இதை கேள்வியுற்று பார்வதி பிராட்டி பெருஞ்சினம் கொண்டு பல பல சக்தி தேவிகளை படைத்து பிரளயத்தை உண்டு பண்ண கட்டளையிட்டாள். அவர்களும் பெரும் பிரளயத்தை தோற்றுவித்தனர். அவர்களது ஒளிப்புழம்பு திசைகள் அனைத்தையும் எரித்து விடுவது போல் இருந்தது. இதைக் கண்டு பயந்து நடுங்கிய சிவகணங்கள் வெகு தூரம் ஓடி ஒளிந்தன. முனிவரே, இச்சமயத்தில் தான் திவ்ய தரிசன ஞானமுள்ள நாரதனான நீ அங்கே வந்தாய். நீ வந்ததால் தேவர்கள் மகிழ்ந்தனர். உன் வரவு அவர்களுக்கு நன்மை தருவதாயிற்றே. உடனே நீயும் நானும் மற்ற தேவர்களும் சிவபெருமானிடம் சென்று வணங்கி இவ்விஷயத்தில் நாம் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று கூறினோம். எல்லோருமாக சேர்ந்து ஆலோசித்து பார்வதி பிராட்டி கருணை புரியும் வரை நாம் நன்மைகளை பெற முடியாது. இனியும் சிந்திக்க நேரமில்லை, சிந்திப்பதும் வேணே என்று முடிவெடுத்து எல்லோருமாக பார்வதி பிராட்டியிடம் சென்று சினந்தணியுமாறு காதலாகி கசிந்துருகி துதித்து வணங்கி வேண்டினர். பின் தேவர்களின் கட்டளையை ஏற்று ரிஷிகள் அம்பிகையை வேண்டலாயினர். தேவரிஷிகள் துதித்தல். உலகநாயகியே வணக்கம், சிவனது துணைவியே வணக்கம், சண்டிகே எங்களது வணக்கத்தை ஏற்றுக்கொள். மங்களமானவளே, திரும்ப திரும்ப வேண்டுகிறோம். இறைவியே, ஆதிசக்தி தாங்களென்றோ, அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து காத்து அழிப்பவளும் நீ என்றோ, எம்பெருமாட்டியே, உங்களது கோபத்தினால் மூவுலகங்களும் கலங்கி நிற்கின்றன. ஆகையால் தாங்கள் அமைதி கொள்ள வேண்டும், சினம் தணிப்பீராக. தேவி, தலைதாழ்த்தி வணங்கி வேண்டுகிறோம். சினம் தணிக, அமைதி கொள்க. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, நீங்கள் அனைவரும் மற்ற ரிஷிகளும் பலவாறு துதித்து வேண்டிய பின்பும் பராசக்தியான பார்வதி பிராட்டி சினம் தழிந்தாளில்லை, ஆனால் கோபக்கண்கள் கொண்டு நோக்கினாள். எதுவும் கூறாமல் மௌனமாக, அதனால் முனிவர்கள் திரும்ப திரும்ப அவளது திருவடி தாமரைகளில் தலைதாழ்த்தி வணங்கி பக்தியோடு இரு கைகளையும் குப்பி தொழுத வண்ணம் பார்வதி பிராட்டியிடம் கூறலாயினர். ரிஷிகள் கூறுகிறார்கள், இறைவியே, இப்பொழுதே அழிவு வரேண்டும் என திருமணம் கொள்கிறாயா? மன்னியுங்கள் இறைவியே, மன்னிக்க வேண்டுகிறோம். தங்களது கணவனார் சிவபெருமானும் இங்குதான் இருக்கிறார். சற்று அவர் பக்கம் தங்கள் பார்வை செல்லட்டுமே. நாங்கள் அனைவரும், அதாவது பிரம்மதேவர், திருமால் தேவர்கள் மற்றும் உள்ள ஜீவராசிகள் ஆகிய அனைவரும் தங்களுடையவர்கள் அன்றோ? எல்லோரும் கைகளை கூப்பிய வண்ணம் தங்கள் எதிரில்தான் நிற்கிறார்கள். பரமசிவன் துணைவியே, இவர்களது குற்றங்கள் அனைத்தையும் மன்னிக்க கூடாதா? சிவையே, இப்பொழுது எங்கள் எல்லோருக்கும் அமைதியான அடைக்கலத்தை அருள வேண்டும் அம்மா. பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, இவ்வாறு வேண்டிய ரிஷிகள் அனைவரும் கலங்கிய வண்ணம் இரு கைகளையும் கூப்பி இரக்கத்திற்குரியவர்களாக தேவியின் திருமுன்பு நின்றிருந்தனர். இவர்களது வேண்டுதலை கேட்டு மகிழ்ந்த இறைவியின் திருவுள்ளம் கருணையால் நிறைந்தது. ஆகவே ரிஷிகளை குறித்து கூறலானாள். தேவி கூறுகிறாள், ரிஷிகளே, எனது மகன் இப்பொழுதே பிழைத்து எழ வேண்டும். உங்களுக்கு முன் முதலாவதாக அவன் பூஜிக்கப்பட வேண்டும். அப்படியானால் அழிவு நிகழாது. அனைத்திற்கும் அவனே முழுமுதற் தலைவன் என்கிற பதவியை அவனுக்கு தருவதானால் உலகில் அமைதி நிலவும். இல்லையே உங்களுக்கு நன்மை இல்லை. பிரம்மதேவர் கூறுகிறார், ரிஷிகளே, முனிவரே, இவ்வாறு வேண்டிய தேவர்கள் அனைவரும் கலங்கிய வண்ணம் ரிஷிகள் கூறுகிறார்கள், இறைவியே, இப்பொழுதே அழிவு வர வேண்டும் என திருவுளம் கொள்கிறாயா? மன்னியுங்கள் இறைவியே, மன்னிக்க வேண்டுகிறோம். தங்களது கணவனார் சிவபெருமானும் இங்குதான் இருக்கிறார். சற்று அவர் பக்கல் தங்கள் பார்வை செல்லட்டுமே. நாங்கள் அனைவரும், அதாவது பிரம்மதேவர், திருமால் தேவர்கள் மற்றும் உள்ள ஜீவராசிகள் ஆகிய அனைவரும் தங்களுடையவர்கள் என்றோ? எல்லோரும் கைகளை குப்பிய வண்ணம் தங்கள் எதிர்தான் நிற்கிறார்கள். பரமசிவன் துணைவியே, இவர்களது குற்றங்கள் அனைத்தையும் மன்னிக்க கூடாதா? சிவையே, இப்பொழுது எங்கள் எல்லோருக்கும் அமைதியான அடைக்கலத்தை அருள வேண்டும் அம்மா. பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, இவ்வாறு வேண்டிய தேவர்கள் அனைவரும் கலங்கிய வண்ணம் இரு கைகளையும் கூப்பி இரக்கத்திற்கு உரியவர்களாக தேவியின் திருமுன்பு நின்றிருந்தனர். இவர்களது வேண்டுதலை கேட்டு மகிழ்ந்த இறைவியின் திருவுள்ளம் கருணையால் நிறைந்தது. ஆகவே ரிஷிகளை குறித்து கூறலானாள். தேவி கூறுகிறாள், ரிஷிகளே, எனது மகன் இப்பொழுதே பிழைத்து எழ வேண்டும். உங்களுக்கு முன் முதலாவதாக அவன் பூஜிக்கப்பட வேண்டும். அப்படியானால் அழிவு நிகழாது. அனைத்திற்கும் அவனே முழுமுதற் தலைவன் என்கிற பதவியை அவனுக்கு தருவதானால் உலகில் அமைதி நிலவும். இல்லையே உங்களுக்கு நன்மை இல்லை. பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, இவ்வாறு பார்வதி பிராட்டி கூறவே தேவர்ஷிகளான நீங்கள் அனைவரும் தேவர்களிடம் வந்து நடந்ததை கூறினீர்கள். இதை கேட்டு இந்திரன் முதலிய தேவர்களின் முகங்களில் தயக்கம் நிலவியது. அவர்கள் சிவபெருமானிடம் சென்று இரு கை கூப்பி வணங்கி நடந்த நிகழ்ச்சிகளை முழுவதுமாக கூறினர். தேவர்கள் கூறியதை கேட்ட சிவபெரும்பொருள், இப்பொழுது அனைத்து உலகங்களுக்கும் நன்மையே வேண்டும். எனவே அதற்கானதையே நாம் இப்பொழுது செய்ய வேண்டுவது அவசியம். நீங்கள் வடக்கு நோக்கி செல்லுங்கள். கண்களுக்கு முதலில் தென்படும் ஜீவனது தலையை வெட்டி அந்த பாலகனது உடலோடு சேர்த்து வையுங்கள் என்று கட்டளையிட்டார். நாரதமுனியே, சிவபெருமானது திருக்கட்டளையை ஏற்ற அத்தேவர்கள் அவர் கூறியபடியே செய்து முடித்தனர். தேவர்கள் முதலில் அக்குழந்தையின் திருமேனியை நீராட்டி முறைப்படி பூஜித்தனர். பின்பு வடக்கு நோக்கி சென்றனர். அவர்கள் கண்களில் முதலில் தென்பட்டது ஒற்றை கும்புடைய ஒரு யானையே. உடனே அதன் தலையை வெட்டி கொணர்ந்து அக்குழந்தையின் உடலோடு சேர்த்தனர். இவ்வாறு சேர்த்தவுடன் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை வணங்கி, தாங்கள் எங்களுக்கிட்ட கட்டளையை முடித்திட்டோம். இனி செய்ய வேண்டியதை சிவபிரானான தாங்கள்தான் செய்ய வேண்டும் என வேண்டினர். சிவபிரானது கட்டளையை நிறைவேற்றிய தேவர்கள் கூறியதை கேட்ட மற்ற தேவர்கள் அனைவரும் சிவகணங்களும் பெரிதும் மகிழ்ந்தனர். பின் திருமால், நான்முகன் முதலிய தேவர்கள் எல்லோரும் நிர்குண சுரூபரான சிவபெரும்பொருளை வணங்கி, இறைவா, தங்களது எந்த ஓர் உயர்ந்த அருள்வழியால் நாங்கள் அனைவரும் தோன்றினோமோ அந்த அருள் ஒளி இப்பொழுது வேதமந்திர ஒளியுடன் இக்குழந்தையின் திருவுடலில் புக வேண்டும் என்று வேண்டி வேதமந்திரங்களை முறைப்படி உச்சரித்து நன்னீரெடுத்து அந்நீரை அக்குழந்தையின் மேல் தெளித்தனர். அந்நீர் பட்ட அந்நொடியிலேயே அக்குழந்தை சிவபிரானது திருவருளால் உயிர் பெற்று தூங்கியவன் விழித்து எழுவான் போல எழுந்து உட்கார்ந்தது. பெரும் பேறு பெற்ற அக்குழந்தையின் அழகினை வர்ணிக்க வார்த்தைகள் தான் உண்டோ? யானையின் திருமுகம், திருமேனியோ உருக்கி வார்த்த பசும் பொன், அமைதி ததும்பி விளையும் திருமுக மண்டலம், கண்கவர் திருமேனி, அழகின் ஒளி என் திசைகளிலும் பரவி ஒளிர்ந்தது. பார்வதி தேவியின் திருக்குமாரனான அக்குழந்தை உயிர் பெற்றெழுந்தது கண்ட அங்குள்ள அனைவரும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். துன்பம் நீங்கி இன்பம் பெற்றனர். மகிழ்ச்சி பொங்க அனைவரும் அக்குழந்தையை பார்வதி பிராட்டிக்கு காட்டினர். தன் குழந்தை பிழைத்து எழுந்தது கண்டு பார்வதி பிராட்டி மகிழ்ந்தாள், அமைதி கொண்டாள். அத்தியாயம் 18. பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, பார்வதி பிராட்டியின் புதல்வனான கஜானனர் யானை முகத்துடன் எவ்வித குறைவும் என்று திரும்ப பிழைத்து எழுந்தது கண்டு தேவர்களும் கணத்தலைவர்களும் அவருக்கு திரு அபிஷேகம் செய்து வைத்தனர். தன் மகனை திரும்ப உயிருடன் கண்ட பார்வதி மகிழ்ச்சியில் மூழ்கி இரு கைகளாலும் குழந்தையை வாரியெடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டாள். நல்ல ஆடைகளும் அணிகலன்களும் அணிவித்தாள். அட்டமாசித்திகளும் பலவாறாக அவரை பூஜித்தனர். தாயான பார்வதி தேவி அனைத்து துன்பங்களையும் களைந்து ஒழிக்கும் தன் திருக்கரங்களால் குழந்தையை தடவி கொடுத்தாள். கன்னத்தில் முத்த மழை பொழிந்தாள். குழந்தாய், மிகுந்த துன்பங்களை நீ அடைந்திட்டாய். அதனால் நீ பெரும் பயன் பெற்றவனாயாய், பெரும் பயன் பெற்றவனானாய். உன்னை என்னவென்று புகழ்வது? இன்று முதல் அனைத்து தேவர்களிலும் உனக்கே முதற் பூஜை செய்ய கடவுள். உனக்கு துன்பம் என்பதே இனி கிடையாது. இப்பொழுது உன் திருமுகத்தில் சிந்தூர வர்ணம் தெரிகிறது. ஆகவே இன்று முதல் மக்கள் சிந்தூரம் கொண்டு உன்னை பூஜிப்பார்களாக. நறுமணப்பூக்கள், நல்ல வாசமுள்ள சந்தனம், நைவேத்தியம், கற்பூரஹாரத்தி, தாம்பூலம், நல்ல தானங்கள், பலம் வந்து வணங்குதல் ஆகியன செய்து முறைப்படி உன்னை பூஜிப்பவர்களுக்கு அனைத்து வித சித்திகளும் கைவரப்பெறுவர். அவர்களது தடைகள் நீங்கும், இதில் ஐயமே வேண்டாம் என்று பார்வதி தேவி அன்போடு பல வரங்களை அளித்தாள். முனிவரே, இவ்வாறு தன் மகனான கணேசரிடம் கூறிய பார்வதி பிராட்டி பல பல பரிசுப் பொருள்களை தந்து திரும்ப திரும்ப அவரை கொண்டாடினாள். அந்தனரே, அப்பொழுது தேவர்கள், சிவகணங்கள் ஆகியோரது மனம் மகிழ்ச்சியில் அமைதி கொண்டது. இந்திரன் முதலிய தேவர்கள் மகிழ்ச்சியால் பார்வதி பிராட்டியை துதித்துவிட்டு பக்தியோடு கணேசரை அழைத்துக் கொண்டு சிவபெருமானிடம் சென்றனர். மூ உலகங்களுக்கும் நன்மையை வேண்டிய தேவர்கள் பார்வதி தேவியின் திருக்குமாரரான கணபதியை சிவபெருமானது திருவடியில் இட்டனர். சிவபெருமானும் அக்குழந்தையின் திருமுடியில் தன் திருக்கயத்தை வைத்தருளி தேவர்களிடம், தேவர்களே, இவன் எனது திருக்குமாரன் என்று அருளி செய்தார். கணபதியும் எழுந்திருந்து தன் தந்தையின் திருவடி தாமரைகளில் வீழ்ந்து வணங்கினார். பின் கணபதி பார்வதி தேவி, ஸ்ரீமன் நாராயணர், பிரம்மதேவர், நாரதர் முதலிய ரிஷிகள் ஆகிய அனைவரையும் வணங்கி பின் இரு கைகளையும் கூப்பிக் கொண்டு, தன்னுடையது என்கின்ற அபிமானம் மனிதர்களது இயல்பு. ஆகவே தாங்கள் அனைவரும் எனது அபிமானத்தையும் எனது தவறையும் மன்னிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அதன் பின் நான், சிவபெருமான், ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆகிய மூவரும் ஒன்றாக சேர்ந்து அக்குழந்தைக்கு உயர்ந்த வரங்களை அருளிய பின், தேவர்களே, மூவுலகங்களிலும் எங்களை பூஜிப்பது போலவே கணபதியான இவரையும் பூஜிக்க வேண்டும். முதலில் மனிதர்கள் இவரை பூஜித்த பின்பே எங்களை பூஜிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு செய்யும் பூஜை நிறைவு பெறும். இவரை முதலில் பூஜிக்காமல் மற்ற தெய்வங்களை பூஜித்தால் அந்த பூஜனைக்கு உரிய பயன் நஷ்டமாகிவிடும். இந்த விஷயத்தில் நீங்கள் வேறு எதையும் சிந்திக்க வேண்டியதே இல்லை என்று கூறியருளினார். முனிவர்களே, அதன்பின் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர் ஆகிய நாங்கள் மூவரும் மற்றும் உள்ள தேவர்களும் ஒன்று கூடி பார்வதி தேவியை மகிழ்விக்க வேண்டி கணபதியை அகிலத்துக்கும் முழுமுதற் கடவுள் என்று விண்ணதிர போற்றி புகழ்ந்து கொண்டாடினோம். அப்பொழுது சிவபெருமான் மகிழ்ச்சியோடு உலக நன்மையின் பொருட்டு பல பல வரன்களை ஸ்ரீ கணேசருக்கு நன்றி மேலும் கூறலானார். ஸ்ரீ சிவபெருமான் கூறுகிறார், மலைமகள் முதலையே, உன்னை கண்டு நான் மிகவும் மகிழ்ந்தேன். நான் மகிழ அனைத்துலகங்களும் மகிழும் என்பதை நீ அறிந்து கொள். இனி எவரும் உன்னை பகைக்க முடியாது. நீ பராசக்தியின் முதலை அல்லவா? ஆகவே நீ பெரும் வீரனாக விளங்குவாய். குழந்தையாயும் நீ பெருந்திறனை வெளிக்காட்டினாய். ஆகவே நீ என்றென்றும் நலமுடன் இருப்பாயாக. தடைகளை நீக்குவதில் உன் பெயர் முதலிடம் பெறுவதாக. அனைவரும் இனி முதலில் உன்னையே பூஜிப்பார்களாக என்று சிவபெருமான் அனைத்திற்கும், இனி நீயே பெருந்தலைவன், எனது சிவகணங்கள் அனைத்துக்கும் இனி நீயே பெருந்தலைவன் என்று கூறினார். இவ்வாறு கணபதிக்கும் பல பல வரங்களை நல்கிய சிவபெருமான் தன் மகிழ்ச்சியை அடக்க முடியாமல் இன்னும் பல வரங்களை அளித்து நேரும் கூறலுற்றார். கணபதியே, சௌரமானப்படி ஆவணி மாதமும் சாந்திரமானப்படி புரட்டாசி மாதமும் ஆன பாத்ரபத மாச தேய்பிரை நான்காம் நாள், அதாவது சதுர்த்தி திதி, சந்திரன் உதயமாகும் நன்முகூர்த்தத்தில் நீ பிறந்தாய். மலைமகளான பார்வதி பிராட்டியின் மனம் நன்கு மகிழ்ந்திருந்த சமயம் அது. இரவின் முதல் யாமம் கழிந்த நேரம். ஆகவே அன்றைய திதியான தேய்பிரை சதுர்த்தி திதி முதல் உனது விரதத்தை தொடங்க வேண்டும். மங்களகரமான அந்த விரதம் அனைத்து நலன்களையும் தரவல்லது. விரதம் தொடங்கியவர் முடிவில் அந்த சதுர்த்தி திதி திரும்ப வரும் வரை நான் கூறும் முறைப்படி உனது சதுர்த்தி விரதத்தை செய்து வர வேண்டும். நிலவுலகில் கணக்கற்ற இன்பங்களை பெற்று மகிழ விரும்பவன் அந்த சதுர்த்தி திதி என்று பக்தியோடு முறைப்படி உனது பூஜையை செய்ய வேண்டும். மார்கழி மாத தேய்பிரை சதுர்த்தி திதி வரும்போது அன்றைய தினம் விடி ஓரையில் நீராடி விரதம் மேற்கொள்ளப் போவதாக அந்தணர்களுக்கு சொல்ல வேண்டும். முறைப்படி உபவாசம் இருக்க வேண்டும். பின் உலோகத்தாலோ, பவழத்தாலோ, வெள்ளிருக்கினாலோ அல்லது மண்ணாலோ கணபதியின், அதாவது உன் திருவுருவத்தை செய்து அதில் ஸ்ரீ கணபதியை ஆவாகனம் செய்து பின் பிராத பிராணப்பதிஷ்டை, அதாவது அச்சிலையில் உயிரோட்டத்தை அமைத்தல், பின் பிராணப்பதிஷ்டை செய்ய வேண்டும். பின் நல்ல நறுவணமுள்ள சந்தனம் பூக்கள் கொண்டு பூஜை செய்ய வேண்டும். பின் இரவின் முதல் ஜாமம் கழிந்தவன் திரும்பவும் நீராடி அருகம்புல் கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். அருகம்புல் வேரின்றி 12 அருகம்புல் வேரின்றி 12 அங்குலம் நீளமுள்ளதாக 3 கணுக்கள் உள்ளதாக இருக்க வேண்டும். 101 அருகம்புல் கொண்டோ அல்லது 21 அருகம்புல் கொண்டோ அந்த மூர்த்திக்கு பூஜை செய்ய வேண்டும். பின் நறுமணத் தூபம் காட்டி, நெய் விளக்கு தீபம் காட்டி, பல வகையான நிவேதனப் பொருள்களை படைத்து, கற்பூர் தாம்பூலம் தந்து, பிரசன்னார்க்கியம் தந்து, உயர்ந்த பொருட்களை கொண்டு ஸ்ரீ கணபதியை பூஜித்து துதித்து தண்டனிட்டு வணங்க வேண்டும். பின் விண்வெளியில் தெரியும் இளஞ்சந்திரனையும் பூஜிக்க வேண்டும். பின் அந்தணர்களை பூஜித்து உணவளிக்க வேண்டும். அவர்கள் உணவு அருந்திய பின் தானும் உப்பில்லா உணவை அருந்த வேண்டும். ஸ்ரீ கணபதியை நினைந்தவாறே தனது மற்ற வேலைகளையும் முடிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் இந்த சதுர்த்தி விரதம் மங்களமாக நிறைவு பெறும். குழந்தாய், இவ்வாறு விரதம் அனுஷ்டித்து ஒரு வருடம் நிறைவு பெறும் பொழுது விரதம் செய்பவன் விரத பூர்த்திக்காக உத்தியாவனம் என்கிற நிறைவு பூஜையை செய்ய வேண்டும். அன்றைய தினம் நான் கூறியபடி 12 அந்தணர்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும். விரதம் இருப்பவன் ஒரு கலசத்தை வைத்து அதில் உன் திருவுருவத்தை ஆவாகனம் செய்து பூஜிக்க வேண்டும். பின் வேத நெருப்படி 8 தலங்கள் கொண்ட தாமரை வடிவில் வேதிகை அதாவது மேடை அமைத்து செருக்கற்று வணக்கமாக வேள்வி செய்தல் வேண்டும். பின் 2 சுவாசினிகளுக்கும் 2 பிரம்மச்சாரிகளுக்கும் முறைப்படி சிவாஜினி பூஜையும் வடுக பூஜையும் செய்து அவர்களுக்கு உணவு படைக்க வேண்டும். இரவில் தூங்காமல் கண் விழித்திருந்து கணபதியை தியானித்திருக்க வேண்டும். மறுநாள் காலை திரும்பவும் பூஜை செய்து திரும்பவும் அவரது வரவை நோக்கி இப்பூஜையின் முடிவில் அவரை யதாஸ்தானம் செய்தல் வேண்டும். யதாஸ்தானம் என்பது தன் இருப்பிடத்திற்கு எழுந்தருளச் செய்தல். வடுகர்களிடம் ஆசி பெற்று நன்மங்கலச் சொற்களை கூறி விரதத்தின் நிறைவிற்காக இறைவனுக்கு பூச்சொறிதல் செய்ய வேண்டும். பின் இறைவனை வணங்கி தன் அன்றாட காரியங்களை செய்ய வேண்டும். இவ்வாறு விரதத்தை முடிப்பவன் விரும்பியதை விரும்பியவாறு பெறுவான். கணபதியே, தினமும் தன் தகுதிக்கு ஏற்ப உன்னை பூஜிப்பவன் தனது விருப்பங்கள் அனைத்தையும் பெறுவான். ஒவ்வொருவரும் சிந்துரம் சந்தனம் அரிசி தாழம்பு முதலிய பொருட்களால் கணபதியானை உன்னை பூஜிக்க வேண்டும். அவ்வாறு பக்தியோடு உன்னை பூஜிப்பவரது இடையூறுகள் தானாக விலகி அவரது காரியங்கள் அனைத்தும் எளிதில் கைகூடும். அனைத்து வர்ணத்தவர்களும் அதிலும் முக்கியமாக பெண்கள் இந்த பூஜையை கட்டாயம் செய்ய வேண்டும். தன் மேன்மையை விரும்பும் மன்னர்களும் நிச்சயம் இப்பூஜையை செய்ய வேண்டும். விரதம் இருப்பவனது விருப்பங்கள் அனைத்தும் விரும்பியவாறே நிறைவேறும். ஆக மேன்மை விரும்புபவன் நிச்சயம் உன்னை பூஜிக்க வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, இவ்வாறு சிவபெருமான் ஸ்ரீ கணபதிக்கு பல பல வரங்கள் அருளியதைக் கண்ட தேவர்கள் ரிஷிகள் சிவபெருமானது அணுக்கத் தொண்டர்களான சிவகணங்கள் ஆகிய அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்று சிவபெருமான் கூறியதை ஆமோதித்து தாங்களும் ஸ்ரீ கணபதியை முறைப்படி பூஜித்தனர். சிவகணங்கள் விசேஷமாக கணபதியை அர்ச்சித்து வணங்கி துதித்தனர். அப்பொழுது பார்வதி பிராட்டிக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை என் 4 முகங்களினாலும் வர்ணித்துக் கூற முடியாதெனில் ஒரு முகம் கொண்டு புகழ்வது எங்கனம்? அப்பொழுது தேவர்கள் துந்துவி என்கிற பேரியை முழக்கினர். கந்தர்வர்கள் பாடினர். குமாரி பெய்தது. இவ்வாறு கணபதி சகல சிவகணங்களுக்கும் தலைமையேற்றது. ஒரு பெரு விழாவாக இருந்தது. துன்பங்கள் மறைந்து அமைதி நிலவியது. நாரதா, சிவபெருமானும் பார்வதி பிராட்டியும் பெருமகிழ்ச்சி கொண்டனர். எங்கும் இன்பம் நல்கும் மங்களம் பொங்கியது. வந்திருந்த தேவர்களும் ரிஷிகளும் சிவனருள் பெற்று திரும்பினர். சிவபெருமானை துதித்து பார்வதி பிராட்டியையும் கணபதியையும் சிவபெருமானுக்கும் கணபதிக்கும் நடந்த போர்வற்றையும் புகழ்ந்த வண்ணம் தங்கள் இருப்பிடம் சென்றார்கள். பார்வதி பிராட்டியின் சினம் தணிந்தது. அடியார்க்கு எளியவரான சிவபெருமான் ஆத்மா ராமனாக அதாவது தனக்குத்தானே தனக்குள்ளேயே கழிப்பவர். ஆத்மா ராமனாக இருப்பினும் பக்தர்களுக்கு அருளதையே குறியாக கொண்டவர் அல்லவா? இறைவனும் இறைவியும் முன்போலவே மக்களுக்கு அருள் புரியலாயினர். நானும் ஸ்ரீ விஷ்ணுவும் இறைவனையும் இறைவியையும் வணங்கி அருள் பெற்று எங்கள் இருப்பிடம் சென்றோம். புலனடக்கம் கொண்டு இக்கதையை கேட்பவன் அனைத்து மங்களங்களையும் பெற்று மங்களங்களின் கொள்கலனாவான். மக்கள் செல்வம் வேண்டுபவன் அதை பெறுவான். ஏழை செல்வந்தனாவான். மனைவி வேண்டுபவன் மனைவி பெறுகிறான். ரோகமுள்ளவன் ரோகம் நீங்க பெறுகிறான். பாக்கியமற்றவன் பாக்கியவானாவான். மகனை இழந்து கணவன் கண்காணா தேசம் சென்று வறுமையில் வாடி வதங்குபவளும் தன் கணவனை பெற்று வறுமை நீங்க பெறுவான். துன்பத்தில் உழல்பவன் இக்கதை கேட்க நிச்சயம் துன்பம் நீங்க பெறுவான். கணேசரது திருக்கரை கூறும் புத்தகம் வீட்டில் இருந்தாலும் அவ்வீட்டில் நிச்சயம் செல்வம் குழிக்கும். யாத்திரை செல்லும் போதோ அல்லது புண்ணிய காலங்களிலோ மனமொன்றி இக்கதையை கேட்பவன் ஸ்ரீ கணபதியின் இன்னருளால் விரும்பிய அனைத்தும் பெறுவான்.